நாம் முகந்த உணர்வுக்கு நம் உயிர் எப்படி அரங்கநாதனாக இருந்து நம் உயிர் நம் இந்திய உணர்வுகளை எப்படி இயக்குது என்று தெரிந்து கொண்டோம். அதான் அரங்கநாதன். நாம் நுகர்ந்த உணர்வுகளை அந்த குணங்களுக்கொப்ப நாதங்களாக வெளிப்படும் போது அரங்கநாதன் என்றும், அந்த உணர்ச்சியில் தான் நம்மை ஆளுகின்றது ஆண்டாள் என்றாலே தெரிந்து கொண்டோம். அதே உணர்ச்சிகளை நாம் அடுத்தவங்க கேட்கும் போது அதுதான் அங்கேயும் ஆளுகின்றது, அரங்கநாதன் ஆண்டாள். நாம் திரும்ப திரும்ப அதிகமாக எண்ணிவிட்டால் ஆழ்வார், ஒரு அணுத்தன்மை ஆகிவிட்டால் அதற்கு அந்த உணவு தேவை. அந்த உணவின் தன்மை கொண்டு நம்மை இயக்கும் ஆழ்வார் என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள். இப்போ இதனை அறிந்து கொண்டும் இதெல்லாம் கடவுள் எப்படி உருவாக்கினார், கடவுள் யார், இந்த உண்மையை நாம் ஏற்கனவே பல முறை சொல்லியுள்ளேன். எப்படி கடவுளாக இருந்தது, எதன் வழியில் உலகம் உருவாகின்றது என்பதனை இப்ப வேத நூல்கள் தெளிவாக கூறுகின்றது. இதனை அறிந்து கொள்ளும் போது நாம் யார், நாம் எப்படி மனிதனானோ அப்படிங்கிற உண்மையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் மனிதனானப்பின் இந்த உயிரின் உணர்வுகள் எப்படி ஒளியாகின்றது, இப்படி ஒளியாகும் தன்மை பெற்றதான் இந்த ஆறாவது அறிவு காட்டுகிறது. ஆக இந்த ஆறாவது அறிவை சீராக நாம் பயன்படுத்தலாம் என்றால் தெளிவாக நிலைகளை நாம் அறிந்து கொள்ளும் உணர்வுகளை நாம் அடுத்து இந்த உடலுக்கு பின் உயிரை போன்றவை உணர்வு அணுக்கள் ஒன்றாகின்றது. ஆகவே நாம் இப்போது ஞானிகளால், அதாவது அகசியினால் கூறப்பட்டு பின் வந்த வரிசை தொடர்ந்து ஞானிகளால் வெளியிடப்பட்ட பல உண்மைகள் இன்று நாம் பூமியில் பரவிதான் உள்ளது. ஆகவே இன்று அகண்ட அண்டம் சூனிய நிலைகள் கொண்டது, இது சூனிய காலம் என்று சொல்வார். இந்த சூனிய காலத்தில் இப்போது நாம் என்ன சில பேர் குண்டலி யோகா ராஜயோகா என்று சொல்லக்கூடியவங்கெல்லாம் சூனிய காலத்துக்கு போவாங்க. அந்த சூனிய காலம் எது அப்படின்னு சொன்னால் இருண்ட உலகம் என்று சொல்லுவாங்க. அந்த இருண்ட உலகில் தான் சிவன் இருக்கிறார் என்று எதுவும் தெரியாத நிலைகள் இன்று அவருடைய உணர்வுகளை செலுத்துகிறார். ஏனென்றால் இந்த உணர்வுகள் சூனியம் என்றால் என்ன, சூனிய காலம் என்றால் என்ன என்ற இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஞானிகள் தெளிவாக கூறியுள்ளார். இது கண்ட அகசியம் தெளிவாக கூறியுள்ளார். அதாவது அகண்ட அண்டமே இப்ப எத்தனையோ கோடி உணர்வுகள் இப்ப உருவாயிருக்கிறது என்றால் இந்த சூன்யத்திலிருந்து உருவானதுதான். அந்த சூன்யம் இருண்ட நிலைக்கு பெற்றது, அதன் நாளடைவில் அதன் உணர்ச்சிகள் அது ஆவித்தன்மை அடைந்து, ஆவித்தன்மை அடைந்த பிறகு அந்த ஆவித்தன்மை அடைவதற்கே முதல வெப்பம் என்ற நிலை வருகின்றது. அந்த வெப்பம் என்ற நிலை வரும்போது அசையும் இசைக்கும் அதோடு இயக்கும் தன்மை பெறுகின்றது. அந்த வெப்பத்தன்மை வருவதற்கே சூன்யம்தான் காரணம், அந்த சூன்யத்தின் நிலைகள் உருவாவதற்கு விஷம்தான் காரணம். ஆகவே அகண்ட அண்டம் இருந்த உலகமாக இருந்தது சூன்ய உலகம் என்று சொல்வார்கள். அதுதான் வேதங்களில் கூறப்பட்டது சூன்ய உலகம் என்று. அந்த சூன்யத்திலிருந்து தோன்றியதுதான் அந்த நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது விஷமாக மாறி அந்த விஷத்தின் தன்மை அடைத்து அடைப்போம் போது விஷமற்றதை தாக்கும் மோதலாகும் போதுதான் வெப்பம் என்ற நிலையை வருகிறது. வெப்பம் என்ற நிலை வரப்போம் போதுதான் இந்த உணர்ச்சியின் தன்மை வெப்பமான பின் விரிந்து ஓடும் சக்தி வருகின்றது. அப்ப விரிந்து ஓடும் சக்தி வரப்போம் போதுதான் அதை ஈர்க்கும் காந்தமே வருகின்றது. இதை இப்போது உங்கள்கிட்ட சொல்றேன், அடுத்து நீங்க தியானத்தில் இதை அமர செய்வேன். அந்த நேரத்தில் உங்க உணர்வெல்லாம் இங்கே வான்வீதியில் அகண்ட காலத்தின் உணர்வின் தன்மை சூனிய காலத்திற்கு உங்களுக்கு அழைத்து செல்லும் போது சூனியம் எப்படி உருவானது என்றனே நீங்கள் அறிதல் வேண்டும். ஆனால் இப்ப பதிவு செய்த உணர்வுகள் அடுத்தபடி அந்த சூனியத்தில் எப்படி வெப்பமானது, அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு சுக்கு நூறாக அணுக்கள் தப்பை ஓடுறது, அதில் இயக்கும் காந்தங்கள் எப்படி உருவானது என்றனே நீங்கள் அறியலாம். ஏனென்றால் குருநாதர் எனக்கு கொடுத்த உண்மையின் உணர்வை உங்களுக்கு பதிவாக்கி நினைவினை நீங்கள் கூட்டிச் செல்லப்படும்போது இந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி தரும். ஏனென்றால் ஆரம்ப நிலையை நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள். ஆக உலக இயக்கத்தில் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் அது வருகின்றது. ஒரு சிலருக்கு கிடைக்கல, ஒருத்தர் கிடைச்ச உடனே எனக்கு ஐயையே எனக்கு கிடைக்கலையே என்று பலவீனமான நிலைகள் விட்டுவிடக்கூடாது. அதை எப்படி அடைய வேண்டும் என்ற முயற்சி விட்டார். அந்த அடைய வேண்டும் என்ற முயற்சியில் வரும்போது சூரியம் எப்படி ஒளிமயமாகின்றது, ஆக சூரியம் வருவதற்கு வெப்பமயமாகின்றது. வெப்பமயம் என்பது அணுக்கள் சதுரி எப்படி ஓடுகின்றது, அணுக்கள் சதுரி ஓடும்போது எப்படி ஈர்ப்பும் காந்தம் அடைகின்ற என்ற நிலையை நீங்கள் அறிதல் வேண்டும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாச்சுங்களா? அதனால இதையெல்லாம் அந்த இயக்க உண்மையை நீங்க அறிவதற்கு போது, ஏனென்றால் நம்ம வாழ்க்கையை பற்றி தான் அடிக்கடி பேசுறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த சூரியத்தை பற்றி நாம் பேசினாலும் அது அவ்வளவாக என்னமோ சாமி சொல்றாரு யாம் சாமி சொல்றாருன்னு சில பேர் அது என்னத்தால அதை மறுக்கிறாங்க. மனத்தால் இது மறுத்து சீக்கிரம் ஏதாவது சொன்னா நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், அந்த சக்தியை நாம தெரிஞ்சுக்கலாம், அந்த சக்தியை நாம் பெறலாம். இப்படிதான் மனதை ஓட்டுகின்ற நேரத்தில் அந்த சூரியத்திலிருந்து தோன்றியதான் இந்த இயக்க சக்தி என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்கு அங்கே தெளிவாக. ஆகவே இதே போல அந்த ஆரம்ப காலங்களில் ஏற்பட்ட அந்த சூரியத்தில் அதை அடக்கி அதிகமான பின் ஒரு வெப்பம் என்ற நிலையில் புதுதாக உருவாகின்றது. அந்த வெப்பத்தின் தன்மை அதிகமாக போகும்போதுதான் இதை மோதல் ஏற்படும் விஷங்கள் கலந்து செல்கின்றன. ஆனால் விஷங்கள் கலந்து சென்றாலும் இந்த வெப்பத்தால் ஈர்க்கும் காந்தங்கள் வருகின்றன. ஆகதான் இப்போ அதை ஞானிகள் சூரியத்திலிருந்து தோன்றியது வெப்பம், அந்த வெப்பம்தான் ஆதிபராசக்தி. இது ஆதியில் அந்த சூரியம் என்ற நிலை வரும்போது ஆதிசக்தி. ஆதிசக்தி என்பது அது நாளடைவில் ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது. அதுதான் சூரியனை ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு உலகை ரட்சிக்கிறான் என்று சூரியனுக்கு காண்கிறது. ஆக புறநறிவை ஐந்து வச்சு நாகத்தின் தன்மை ஐந்து தலையை வைத்து சூரியனை நாராயணன் என்று நாம் அறிந்து கொள்ள தெளிவாக காட்டுகின்றனர். ஏனென்றால் வேத நூல்களில் இதெல்லாம் முழுமையாக வரும். ஆனால் நமக்கு எடுத்துச் சொல்வோர் முழுமை பெற முடியாத நிலையில் தடையில் தான் வந்துள்ளது. ஆகினால இதை இப்படி ஏற்பட்ட வெப்பம் முதல்ல விஷம், இரண்டாவது வெப்பம், அதாவது சூரியன் என்பது இருட்டுவந்த நிலை. அந்த இருட்டுவந்த வெப்பத்தின் விஷத்தின் தன்மை வரும்போதுதான் வெப்பம் என்ற நிலை வருகின்றது. அந்த வெப்பம் என்ற நிலை வரும்போது ஒரு பொருளை போட்டாச்சின் வெப்பமான விஷயம் பிரித்து ஓடுகின்றது. ஆக அதே சமயத்தில் இந்த வெப்பமாகும் போது ஈர்க்கும் சக்தியும் கிடைக்கின்றது. அந்த வெப்பத்தின் தனகள் ஓடும் போதும் அது உணர்வும் ஈர்க்கும் காந்தம் வருகின்றது. அந்த காந்தத்தின் தன்மையுடன் இயக்கப்படும் போது வெப்பமும் காந்தம் என்ற நிலை வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வெப்பம் ஆவதற்கும் மூலம் விஷந்தான். அந்த சூரியம் என்ற நிலை வரும்போது தான் இதை உருவாக்குகிறது. என்றால் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏற்பட்ட அந்த வெப்பம்தான் வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைக்கு அதுக்கு காரணப்பேர் வைக்கின்றனர். அது ஒவ்வொன்றுக்கும் இயக்கத்திற்கு காரணப்பேர். வெப்பத்தை ஆதி பராசக்தி என்றும் காந்தத்தை ஆதி லட்சுமி என்றும் கவரும் சக்தி பெற்றது என்றும் அது வளர்க்கும் சக்தி பெற்றது. எதை தன்னுடன் கவர்ந்து கொள்ளதோ அதன் உணர்வை வளர்த்துக் கொள்ளும் அந்த சக்தி பெற்றது என்று காந்தத்தை ஆதி லட்சுமி, இந்த விஷத்தை ஆதிசக்தி. ஆக ஆதிசக்தி என்பது முதல்ல ஏற்பட்ட விஷத்தின் தன்மை அடைய போது அந்த வெப்பத்தின் தன்மை உருவாகின்றது. அந்த வெப்பத்தின் தன்மை உருவாகும் போது நகர்ந்து ஓடும் போது காந்தம் உருவாகிறது என மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இது தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். கடவுள் யார்? இப்போ அந்த விஷத்தின் இயக்கம் தாக்குதல் ஆகும் போதுதான் வெப்பம். அப்போ உள்நின்று இயக்குவது யார்? இந்த விஷமே. ஆக இந்த விஷத்தின் தன்மை வெப்பமாகும் போது நகர்ந்து ஓடும் போது அதனுடைய இயக்கமாக மாறுகின்றது. ஆகவே இது உள்நின்று இயக்குவது யார்? எதன் வலுவோ அதன் வழிப்படி என்ற இயக்கத்தின் தன்மை தொடர்கின்றது. இதை நாம் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆக தனி ஒருவன் என்று எங்கும் இல்லை, எதிலும் இல்லை. எதன் உணர்வு ஒன்றோடு அந்த இயக்கம் மாறுகின்றதோ அதன் வலுவின் தன்மையை மற்றொன்று இயக்கச் செய்வதுதான் உள்நின்று இயக்குவது கடவுள் என்ற நிலையே இதை வேதங்கள் கூறினாலும் உபநிஷத்துகளில் தெளிவாக கூறுகின்றது. ஆக இப்படி ஏற்பட்ட மூன்று அணுக்கள் பெண்பால்தான். ஆதி பராசக்தி என்பது பெண்பால்தான், ஆதி லட்சுமி என்பது பெண்பால்தான், ஆதிசக்தி என்பது பெண்பால்தான். இந்த மூன்றும் ஒரு அணுவாக இயக்கும் சக்தி வருகின்றது. அதில் வெப்பம் உருவாகும் சக்தி, காந்தம் அரவணைக்கும் சக்தி, விஷம் இயக்கும் சக்தி. இப்படி ஒரு அணுக்குள் அந்த இயக்க சக்தியை மாறும் இந்த காந்தம் ஆதி சூனிய நிலைகளிலிருந்து இதே போல வெப்பத்தின் தன்னலாகி இப்படி இந்த அகண்ட பேரண்டமே இப்படி ஒரு சூன்யமாக இருக்கும்போது இப்ப நாம் கூறியபடி முதல வெப்பம் காந்தம் விஷம் என்ற மூன்று சக்திகளாக உருமாறுகின்றது. அப்பால் இதைப்போல உருப்பட்டு சதரந்து அணுக்களாக மாறும்போது இந்த காந்தப்புல நிறைவு இது அந்த அணுக்களின் தன்மையை இழுத்துக் கொள்ளுகின்றது. அப்போ எதன் உணர்வின் சத்தை இதனுடன் கவர்கின்றதோ இந்த மூன்றும் தனக்குள் காந்தம் அது தன் இனத்தை கவரும் சக்தியாக அதனை இணைந்து உரைய செய்கின்றது. அப்படி தனக்குள் இணைந்து உரைவதற்கு மூலம் மோதிய உணர்வுகள் வெப்பமாகும் போது அந்த வெப்பத்தால் தான் இரண்டாவது கலக்க முடியும். அந்த மோதிய உணர்வுகள் வெப்பமாகும் போது இதனுடன் இணைந்து வாழும் தன்மைகள் காந்தத்தான் இதை கவர்ந்து அந்த நூறு காந்தம் கவர்ந்து மோதப்படும் போது வெப்பம் என்ற நிலையில் மீண்டும் உருவாகிறது. அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு அதற்கு தக்க இரண்டரை இணைந்து கொள்கின்றது. இணைந்து கொண்ட பின் இதில் விஷம் என்ற நிலையில் எது இணைந்ததோ அந்த மனத்தை வெளிப்படுத்துகின்றது. எந்த சக்தியின் தன்மை அதை இங்கு இணைந்ததோ அதை வெளிப்படுத்தும் தன்மை வருகின்றது. இப்படி இணைந்து கொண்டதற்கு காரணப்பேர் வைக்கின்றனர். அதற்கு காரணப்பேர் பரபிரம்மம். அது வந்து பிரம்மம் என்றால் உருவான நிலைகள். ஆகவே இந்த உணவின் ஓசை எழுப்பும் போது ஒளியின் நாதம் எதனுடன் சேர்த்து இந்த மனம் தன்னுடன் இணைந்து கொண்டதோ அந்த வெப்பத்தால் சேர்த்து கொண்ட சத்து அது வெளிப்படுகின்றது நாதம். ஆக சரஸ்வதி கையில் என்ன இருக்கின்றது? வீணை. ஆகவே இது இணைந்து கொண்ட நிலைகள் பர பிரம்மம் என்றாலும் பிரம்மாவின் மனைவி யாரு? சரஸ்வதி. அந்த இணைந்து கொண்ட மனத்தின் தன்மை நாம் தெரிந்து கொள்வதற்கு இதை வீணையை போட்டு காட்டுகின்றது. ஆக சரஸ்வதி எதன் உணவின் தன்மை இதோடு சேர்ந்ததோ அந்த அந்த ஒளியின் அது சப்தத்தை எழுப்புவது இந்த விஷயம். இப்ப நாம் கேள்வி கொட்டின அனுசரம் ஐயோ 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 என்று கத்துறோம். அதே சமயத்தில் மிளகாய் காரத்தில் இந்த விஷம் இருப்பதனால் அந்த காரத்தின் உணர்ச்சி வேகமாக தோற்று ஒரு ரோஜாப்பு இருக்கிறதால் அதில் அந்த விஷத்தின் தன்மை போது நல்ல மனத்தை அது அந்த உணர்ச்சியால் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறது. இதே போல தான் அது பிரபிரமம் என்று ஒரு அணுத்தன்மை அடையப்படும் போது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஞானம் என்ற நிலை அடைந்தாலும் அந்த உணவின் சத்து அது அணுவாகி அது பிரம்மமாகும் போது அது சுவைக்கு பேர் சீதா என்ற அந்த சத்திற்கு பேர் சீதா என்று பெயர் வைக்கின்றது சுவை. ஆக புலனறிவியது அஞ்சு. ஆக அஞ்சு ஆனாலும் எதன் மனத்தை இதை எடுத்துக்கொண்டதோ அதன் இயக்கமாக அந்த அணு இயக்கும் காயத்ரி. இந்த ஐந்தும் சேர்த்து எதன் உணர்வு இயக்கப்படுகின்றதோ அதன்படிதான் அந்த அணுவின் இயக்கம். அதனால்தான் காயத்ரி என்று இதை சொல்வார்கள். இன்று பெரும்பகுதியானவர் காயத்ரி ஜபம் என்று வைப்பார்கள். இந்த காயத்ரி ஜபம் என்றால் இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை நாம் ஜெபித்து எடுப்பது காயத்ரி என்ற நிலையில் சாயந்தரம் காலையில இதை எடுப்பார்கள். இப்ப ஞானிகள் கூறியபடி காயத்ரி என்றால் இந்த உயிரணு தோன்றி உணவின் தன்மை ஒளியான நிலையில் எடுக்கும்போது அது காயத்ரி. ஆகவே அந்த உணர்வை நாம் எடுத்தால் நமக்குள் தீமையை வென்றிடும் உணர்வின் சக்தி பெருகும் என உயிரணு தோன்றி உணர்வின் தன்மை ஒளியானது. ஆகவே இதை ஆதியிலே காயத்ரி என்று காரணத்தில் இருக்கின்றது. ஆக இத்தகைய காயத்ரி என்ற அந்த வலுவின் தன்மை எடுத்துக்கொண்டவன் படம் இப்படி சுக்கு நூறாக வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைகள் ஏற்படும் போது அதாவது பிரிந்து செல்லப்படும் போது எதன் உணர்வை கவர்கின்றதோ அதன் வழிப்படி இப்படி அதன் அதன் வலு கொண்டு காய்த்து புலனறிவு ஐந்தாக மாற்றுகின்றது. என்றால் இதன் உணர்வு ஒன்று வலுவானால் மற்றொரு மனத்தை மற்றொரு உணர்வின் மனத்தை குணத்தை தன் வருகளை விடுவதில்லை. இப்ப இதை கண்டு அது அஞ்சு ஓடுவதும் அதே சமயத்தில் ஒன்றை ஒன்று எதன் வருவதோ இதுக்கு சிக்க அது தப்பி ஓடும். அப்படி தட்டு ஓடும் உணர்வு கொண்டு உறப்பும்போதுதான் பேரெண்டும் ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது. அதான் அகண்ட அண்டம் சூனிய நிலையில் இருப்பினும் ஒரு இயக்க சக்தியின் தன்மை மாறுகின்றது. அப்படி இயக்க சக்தி மாறும்போது ஒரு அணுவிற்கு ஒரு அணு வித்தியாசமாக அதன் அதன் வலு கொண்டு சந்தர்ப்பத்தால் வேகமாக மோதும் போது மோதல் ஏற்படுகின்றது. அந்த மோதலில் ஏற்படுப்போம்போதுதான் அது சாதாரணமும் ஒரு பக்கம் கசப்பு ஒரு பக்கம் இனிப்பு ஒரு பக்கம் தவப்பு என்ற நிலையில் அது கவர்ந்து கொண்ட உணர்வுக்கு தக்க மாறும்போது இதே போல உணர்வுகள் மோதிய உடனே த தான் ரெண்டும் வெப்பமாகி இது ரெண்டரை இந்த அணுக்கள் ரெண்டுமே ஒன்றாக இணைந்து விடுகின்றது. இந்த வெப்பமாகும் போது ரெண்டும் இணைந்து அது மோதும் போது நாம் வேக வைத்தால் எப்படி ஆவித்தன்மை வெளியேறுகின்றது இப்ப பார்க்கலாம். நம் பூமியில பல உணர்வுகள் சேர்த்த நிலைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஒரு ஆவித்தன்மை மேலே போகும். இந்த மோதலில் சுழற்சியின் தன்மை ஆகி ரெண்டரை இணைந்த பின் அந்த எடை கூடிய பூமி ஈர்ப்பு பெறும். அந்த சுழிக்காற்றெல்லாம் வருவதெல்லாம் இப்படித்தான் பல தாவர இனங்களின் தன்மை அது ஒன்றோடு ஒன்று மோதலில் ஏற்படும் போது இப்படி வரும். ஆக இதை போலதான் வான்வெளியில் இதை போன்ற நிலைகள் ஏற்படுகின்றது. அப்போ இதை போல நிலைகள் வரும்போது மோதலில் இயக்க சக்தியின் தன்மை மாறுகின்றது. இப்ப முதல்ல ஒரு கசப்பின் தன்மை, உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு கசப்பின் தன்மை இருக்கும்போது ஒரு இனிப்பின் தன்மை இதோட சேர்க்கும் போது ஆக கசப்பு அதிகமா இருந்தாலும் இந்த இனிப்பின் தன்மை அதற்குள் சுருங்கும் தன்மை வருகின்றது. இந்த கசப்பை கூட்டி இனிப்பு வரும். ஆனால் மோதிய உணர்வுண்டு கசப்பும் இனிப்பும் சேர்ந்தால் இதே ஒன்று தனி கசப்பென்ற நிலை வந்தாலும் இது விரட்டும். இதை கண்ட பின் அது அஞ்சு ஓடும். அதை தனி இனிப்பென்று வந்தாலும் இதை கண்டு அந்த காயத்ரி என்ற நிலை வரும்போது இதை கண்டு அதாவது தனி கசப்பென்ற நிலையில் துரத்தும். ஆகவே இதே போல வான்வீதி இதற்கும் அதற்கும் ஒட்டாதவரை ஒரு இயக்க சக்தியாக இந்த அகண்ட அண்டம் இயங்க தொடங்குகின்றது. அப்படி இயக்கத்தில் தான் ஒருவருடைய அழுத்தம் மற்றொன்றோடு மோதும் போது இப்படி பலவிதமான உணர்வுகள் வர்ணங்கள் பல குணங்கள் இது எல்லாம் சேர்த்து ஒன்றோடு ஒன்று மோதும் போது இந்த இனிப்பு தவிர்ப்பு கசப்பேண்ட நிலைகளில் மோதப்படும் போது வர்ணங்கள் உண்டாகின்றது. அந்த வர்ணத்தின் தன்மை கொண்டு அதற்கு தக்க இது கவர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்ப அந்த வர்ணத்தன்மைகள் பலவிதமான நிலைகள் மாறுகின்றது. என்ன இப்ப நம்ம நெருப்பை எரிச்சு பாருங்க, ஒரு பக்கம் மஞ்சளா தெரியும், ஒரு பக்கம் பச்சளா தெரியும், ஒரு பக்கம் சிவப்பா தெரியும், ஒரு பக்கம் இதா தெரியும். இதே போல மோதலின் உணர்வின் இயக்கத்தில் அந்த மோதலின் உணர்வுக்கு இப்படி அதீத வேகம் கொள்ளும் போது இந்த உணர்ச்சியின் தன்மை மாறுகின்றது. இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்து சொல்லணும். இப்ப அடுத்தாப்பு கேன்சல் கொண்டு போறேன். இதை நீங்க அந்த உணர்வின் தன்மை அகண்ட அண்டம் எப்படி இயக்குது, அது உருவான உணர்வு தான் நம்ம உடலே உண்டு. இதை எளிதில் நாம் காண முடியும். என இதை பார்க்கல சாமி பார்க்கலங்கிற எனக்கு கொடுத்தார். நீங்க பக்குவம் அடைகிறதுக்கு இவ்வளவு காலம் கொடுத்தது. இது என்னடா, அந்த பக்குவத்தை நீங்க தெரிந்து கொள்வதற்கு இது நீங்க எண்ணி அது எடுக்கப்படும் போது என ஆரியில் ஏற்பட்ட உணர்வுகள் இன்று மனிதனாக இருக்கும்போது எத்தனை போர் முறைகள் வருகின்றது, எத்தனை உடல்களை மாற்றியது. இன்று மனிதனான பின் உடல்களை மாற்றியது, உணர்வுகளும் குணங்களும் மாறியது என்பதனை அறிந்து கொள்ள இது ஏதுவாக இருக்கும். அதனால இதை இப்படி உருவான இந்த உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று மோதி பலவிதமான வண்ணங்கள் பலவிதமான சுவைகள் பலவிதமான குணங்களை மாறும். ஒரு பொருளுடன் ஒரு பொருள் சேர்க்கப்படும் போது வண்ணங்களும் மாறுகின்றது, மனங்களும் மாறுகின்றது, உணர்ச்சிகளும் மாறுகின்றது. இப்படி அணுக்களின் உணர்ச்சிகள் வண்ணங்கள் இதெல்லாம் மாறும் தன்மை வருகின்றது ஆரம்பத்தில். இப்படி உணர்ச்சிகள் வந்த இந்த உண்மைதான் நான் இதை ஏற்கனவே முதல்ல எழுதி வச்சிருந்தேன். நான் தனியா மங்களூர்ல இருக்க போகும்போது இப்ப கேபி என்ன செய்தா தெரியுமா, இதெல்லாம் யாசாம் படிக்க போறாங்க ஊட்டுருங்க அப்படின்ட்டு. அது சேமித்து வச்சிருந்து எதா வச்சிருந்தாலும் கூட நீங்க எழுதியிருக்கலாம். விஷ்ணு பவானி எதா எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? அவர் எல்லாத்தையும் எழுதுனாலும் தேடி வச்சிருப்பாரு. போயிட்டாரா? சரி, ஏன்னா அவர் அதை தனியா எழுதி வச்சிருவாரு. கொஞ்சோண்டு ஒரு காயினை எழுதி விட்டாலும் போடும், அதை சுருக்கி மடக்கி அவர் வீட்டுல இருப்பாங்க. போட்டு கிளிக்க எழுத தெரியாததெல்லாம் அவர் எடுத்து வைத்து செஞ்சுட்டார். அதனால இதே போல அந்த இயக்கம் எப்படி வான்வீதியிலே மாறுகின்றன, மோதலானத்தில் இந்த சத்தெல்லாம் உண்டாகிவிடுங்க. அந்த மோதலானத்தில் ஆவித்தன்மையை இணைந்து கொண்ட பின் ஆவின் தன்மை தனித்தா பிரித்து விடுகிறது. இப்படி இந்த ஆவிகள் பிரித்து 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 அது உணர்வின் தன்மை மேகங்களாக மாறி ஒரு அடக்கி தன்மை அடைகின்றது. இப்படி அடக்கி தன்மை அது ஓடி அது ஒதுங்கும் நேரத்தில் இப்ப ஒரு அணுக்கும் ஒரு அணுக்கும் இது எதிர்நிலையாக போகும்போது ஓடி விளையாடும். ஏனென்றால் இதை ஒத்துக்கிடாதபடி இங்க போகும். இப்ப நம்ம சுழிக்காற்று இங்க எப்படி வருது பூமியில, இங்க திடீர்னு கிளம்புது, இதை கண்டவன் அந்த பக்கம் ஒன்று ஓடிட்டு இருக்கும். இதே மாதிரி ஒரு பக்கம் ஒன்னும் காற்று இல்லாம இருக்கும். இந்த அணுக்களின் மோதல் வரப்போகும்போது இங்க என்ன செய்ய ஓடிட்டு இருக்கும். இப்ப நம்ம முதல்ல காற்று இல்லாம இருக்கும், திடீர்னு இப்ப எதிர்நிலையான உணர்வு வரப்போகுது, இங்க காற்று அழுத்தம் வரும். இதே போல தான் அந்த ஆதியில் இதே போல அந்த உணர்வுகள் இயக்கு, அந்த இயக்கி வந்த அந்த உணர்வுகள் இந்த மேக கூட்டத்துக்குள் சென்ற பின் இதன் அழுத்தம் தானாது நீராக வழியை தொடங்குகிறது. என்னுடைய சத்து இதோட சேர்ந்துருது.
அந்த மேகக்கூட்டத்துக்குள் அதை நீராக வகிக்கிறது. என பலவிதமான உணர்வுகள், குணங்கள், சுவை கொண்ட உணர்வுகள், அதிலிருந்து ஆவியானத்தின் ஆவின் தன்மைகள் மீண்டும் இயக்க உணர்வு சேர்க்கப்படும் போது அது நீராக மாறும் தன்மை. இதுதான் திருமூலர். நெருப்பிலிருந்து தோன்றியது நீர் என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றார். திருமூல மந்திரத்தில் எடுத்துக்கொண்டால் நெருப்பிலிருந்துதான் நீர் தோன்றியது என்று சொல்வார். ஆகவே இத்தகைய வெப்பத்தின் தன்மை கொண்டு இந்த ஆவிகளாகி இது நீராகும் போது நீருக்குள் இந்த அணுக்கள் மோதல் நீரானத்தின் அதுக்குள் அடைப்பட்டு விடுகின்றது. இந்த ஆவின் தன்மை பிளந்து போகும் இந்த உணர்வு பெற்றாலும் நீராகும் போது அதுக்குள் சிக்கொண்டு அது சிக்கான சிக்கிய பின் அதை எடை கூடு, எடை கூடிய பின் அது ஓடும் தன்மை வருகின்றது. அது வாட்டுக்கு எதன் பக்கத்தில் எடை கூடுதோ அதன் திசை நோக்கி எதுவுமே ஈர்ப்பில்லை. ஆனாலும் ஓடும் தன்மையில் இழுக்கப்படும் போதுதான் ஒரு பக்கம் ஈர்ப்பு, ஒரு பக்கம் அழுத்தம். ஆகவே இப்படி ஓடும் தன்மை வரப்படும் போது அதில் சேர்த்த நீர் மீண்டும் ஆவியாக மாறிவிடுகின்றது. அந்த நீர் ஆவியாக மாறியிருக்கும் ஒரு திடப்பொருளாக மாறுகின்றது. இதுதான் பரம் பொருள் என்று ஞானிகள் அன்று காரணம் தெரிவிக்கின்றனர். பரம் என்பது ஒரு எல்லை, பொருள் என்பது ரூபம். பரம்பொருள் என்ற நிலை அடைந்தது. ஆக பரம்பொருள் என்ற ஒரு பொருளை நாம் எப்படி கண்ணில் பார்க்கணும், ஆவி என்ற நிலையை நாம் பார்க்க முடியவில்லை. மேகங்கள் ஆகும்போது ஒரு அடர்த்தியை காண முடியும், ஆனால் அது நீராகும் போது நீரை பார்ப்பதில்லை. நீரானத்தின் நீர் என்று தான் நாம் உணர முடிகின்றது என்று இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை எப்படி உருவாகின்றது, இயற்கை ஒன்றுடன் ஒன்று அழுத்தங்கள் ஆகும்போது இறந்து உணர்ச்சிகளும் உணர்வுகளும் குணங்களும் மனங்களும் எப்படி மாறிக்கொண்டே வருது. இன்றைய நிலை நாளைய நிலையில் வேறு, இன்று ஓடும் நிலைகளுக்கு மோதலில் அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருக்கின்றவர் ஒரு சமமான நிலை அகந்த அண்டம் இல்லை. ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் அதனது நிலை கொண்டு மாறிக்கொண்டு வருது என்றால் இதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இன்று நாம் உயிர்வனு தோண்டி நாம் உடலின் தன்மை பெற்ற பின் குழுவிலிருந்து அதது நுகர்ந்த பின் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. இன்று நாம் மனிதனான பின் எத்தனையோ கூடி உணர்வுகளை தீமையிலிருந்து நீக்கிய உணர்வில் அறிவின் தன்மை பெறும் இந்த உடலாக மாறுகின்றது. இதே போலதான் இந்த பூமியின் தொடர்ந்து ஒரு பரம்பொருள் என்ற நிலையில் ஆரம்பத்தில் உருவாகின்றது. அந்த உருவான உணர்வுகள் தான் தான் ஓடும் போது அந்த முதல்ல ஏற்பட்ட இந்த காந்த புலனில் இதனுடைய அழுத்தத்தில் ஆனப்பின் இது சுழலும் தன்மை வருகின்றது. இந்த சுழலும் தன்மை வரும்போதுதான் உராயும் போது உராயும் தன்மை ஏற்படுகின்றது. இந்த உராயும் தன்மை ஏற்படும் தான் வெப்பத்தின் தன்மை உருவாகின்றது. வெப்பத்தின் தன்மை உருவாகும் போதுதான் சுழற்சியால் ஈர்க்கும் தன்மை வரும்போது தன் உடலினை உருவாகும் உணர்வின் தன்மை வெப்பமாக இழுத்து இது நடு மையமாக அடைகின்றது. நீங்க ஒரு தண்ணி ஒரு கிளாஸ்ல வச்சு சுத்தினா அது ஒரு ஓரத்தில் உடைந்து அதோட அமைந்து நிற்கும். இதே போலதான் சுழற்சியின் வேகங்கள் தன் நடுமையம் அடையப்போகும்போது அந்த நடுமையத்தில் வெப்பம் தன்மை அது தன்னுடைய சேமிப்பின் தன்மை ஆகின்றது. அப்படி சேமிப்பின் தன்மை அடைந்தால் அதன் உணர்வின் ஈர்க்கும் தன்மை சுழற்சியால் தன் புறநிலைகளிலிருந்து தன் உணர்வின் தன்மை கவர்கின்றது. கவர்ந்த நிலையும் மேல்பரப்பில் படர்கின்றது. ஆனால் பரப்பிய நிலைகள் அங்கு மேல்பரப்பில் படர்ந்து வந்தாலும் நாளடைவில் தான் கவரும் உணர்வு அடுக்கடுக்காக மாறிக்கொண்டே வரும். அடுக்கடுக்காக மாறிக்கொண்டு வந்தாலும் இதே உணர்வுகள் இந்த ஈர்ப்பால் தனக்குள் எடுத்து அதன் உணர்வு மீண்டும் இந்த ஆவித்தன்மையில் நடுமையம் போய் அடைகின்றது. நடுமையம் அடையப்படும் போது இந்த வெப்பத்துடன் கலந்த பின் அதில் ஒரு விதமான உணர்ச்சிகள் மாறுகின்றது. மாறிய நிறை கொண்டு வெப்பத்தால் தன் அருகில் வரக்கூடிய பொருள்களை உருவாக்குகின்ற உருக்குகின்றது. அந்த வெப்பத்தின் தன்மை எல்லாவற்றில் கலந்து அது மீண்டும் ஆவித்தன்மையாக வரப்படும் போது அந்த உள்ளிக்கு அதிகமான பின் வெடிக்கும் தன்மை வருகின்றது. வெடிக்கும் தன்மைக்குள் இந்த அமிலங்கள் அது அமிலங்களாக மாறி மீண்டும் அதனுடைய சந்துகளில் செல்லப்படுகின்றது. அதே சமயத்தில் இந்த உணர்வின் தன்மை ஆகும் போது அழுத்தம் மேலே எழும் சக்தி வருகின்றது. ஆவித்தன்மை வரும்போது எப்படி மேலே செல்லுகின்றதோ நடு மத்தியத்திலும் அந்த ஆவித்தன்மை ஆனப்பின் மேலே எழுந்து வரும் சக்தி வருகின்றது. பார்க்கலாம் சில பாறைகளை அது வெடிப்பாகும் போது ஊடல இந்த வெந்த குழம்புகள் இங்கே செல்லும். அதே சமயத்தில் சென்ன இடத்திலிருந்து இந்த அழுத்தங்கள் என்ன செய்யும், இந்த ஆவித்தன்மை மேலே வருகின்றது. இப்ப நீங்க திடீர்னு போர் போட்டு பாருங்க, இப்ப தண்ணி உள்ளுக்கு எடுத்துட்டு போகும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இந்த போர் தண்ணி போற இறங்கியாச்சுன்னா அங்க வரக்கூடிய எதுகள் வெளியில வரும். இப்ப இது வந்து பிசியம் என்ன பெட்ரோல் குருடாயில் இதெல்லாம் நினைச்சாங்க. நடுமையமான பின் இதிலிருந்து உணர்வு குஞ்சி தள்ளும் தருவாங்க. நீங்க மோட்டார் வைக்க வேண்டியதில்லை, அவருடைய அழுத்தம் வெளியிலே கொண்டு வருகின்றது. அந்த அழுத்தம் வெளியில் கொண்டு வரும் அழுத்தத்துக்கு தக்க நாம் கொண்டு வந்தப்போ அதை சேமிக்கும் தன்மை கொண்டுதான் விஞ்ஞான அறிவு அது தனக்குள் எடுத்துக்கொள்கின்றது. ஆகவே விஞ்ஞான அறிவு இதெல்லாம் கண்டுகொண்டுதான் அன்றைக்கு விஞ்ஞானிகள் தெளிவாக கொள்ளும். இப்ப குறித்த இடங்களில் 1000 அடிக்கு மேல போயாச்சுன்னா கீழே இருக்கிற தண்ணி தன்னால மேல வரும். இப்ப இங்க கூட நான் ஒரு சமயம் தண்ணியே இல்லைங்க அப்படின்னாங்க, நீங்க கொஞ்சம் போடுங்க தண்ணி வரும்னு சொன்னேன். அந்த போட்ட உடனே என்ன என்னாச்சு, அது கீழே ஆன உடனே தண்ணி இவங்க உண்மை மோட்டார் போடாம தண்ணி தன்னால குடிச்சு இன்னும் கூட வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு பக்கம் பண்ணா பெண்ணாடம்ங்கிற ஊருக்கு பக்கத்துல இதை கேட்டாங்க, இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லி சொன்னேன், அது போட்டது அது வந்தது. இப்ப அந்த தண்ணி தன்னாலே மேல ஒரு தன்னாலே ஒரு வயலுக்கு பாய்ச்சக்கூடிய அளவு மோட்டார் இல்லாம அது பாய்ச்சிக்கிட்டு இப்ப என்ன எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால நாங்க போய் பார்க்கவும் இல்லை. இதே போல இந்த இயக்க நீதிகள் அதன் அதன் அழுத்தத்திற்கு தக்க இப்படி செயல்படுகின்றது. இப்படி ஆனதான் அதிகமாக இந்த சுழற்சியின் தன்மை அதிகமாக அதிகமாக நடுமையம் வெப்பமாகின்றது. இதற்கு காரணத்தில் என்ன வைக்கின்றார் ஞானிகள், சீவலிங்கம் அதை ஜீவித்து வாழக்கூடிய நிலையை பெற்றது என்று சீவலிங்கம் என்று. இப்ப இதை போல ஞானிகள் வைத்த பேரு இப்ப சிவலிங்கமாக மாறிவிட்டது. இப்ப நாம் கூப்பிடுறது சிவலிங்கம், ஏன்னா சிவம் அதை வந்து ஒரு லிங்கமாக வச்சு காட்டுகின்றன. இப்ப நம்மளுக்கு என்ன செய்கின்றன, சிவலிங்கம் என்றால் ஆவடையின் தன்மை அது ஆண்பால் ஆவடை என்று இந்த இது நல்ல ஆவடை என்பது இது என்று பெண்பாலாகின்றது. அதற்கு மேல் குத்து ஊசியா வைத்திருப்பது ஆண்பால். ஆகவே இந்த சிவலிங்கம் என்ற நிலை ஆண் பெண் என்ற உணர்வுகளை இது எப்படி அது உணர்வு தன்மை உருவாக்கும் என்பது காட்டுவதற்கு தான் இப்படி காட்டுகின்றேன். ஆகவே இதை ஆண் பெண் என்ற நிலையில் தான் இப்படி இயக்குகின்றது. முதல்ல சக்தி என்ற ரூபமானது உணர்வின் தன்மை அனுபவம் போது பரபிரமமானது ஆண்பாலானது. ஆக ஆண்பாலான பின் உணர்வு சக்தி இரண்ட பின் அது சக்தியின் தன்மையை மறுபடி ஆகின்றது. இப்படி ஆன இந்த உணர்வு தான் நமது பூமி என்ற நிலையில் பரம் என்ற நிலையில் உருவாகின்றது.